ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கூடியிருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் யூடியூப் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களையும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் கூறுகிறேன். நாம் முதல் செய்தியிலே நாம் கேட்டோம், மிகப்பெரிய வாக்கு தத்துவம் என்பது 2 பேதுரு 1 அதிகாரத்திலே நாம் திவ்ய ஸ்வபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக வேண்டும் என்று நாம் கேட்டோம். அது நம்முடைய சுதந்திரம் என்றும் நாம் பார்த்தோம். சுதந்திரம் என்று சொன்னால் வாரிசு சொத்து. அங்கே 2 பேதுரு 1 அதிகாரத்திலே அந்த திவ்ய ஸ்வபாவத்தினுடைய மேலான வெளிப்பாடு அன்பு என்றும் சகோதரர் சகரியப்பன் அவர்கள் குறிப்பிட்டார்கள். திவ்ய ஸ்வபாவத்தினுடைய மேன்மையான ஒரு வெளிப்பாடு அன்பு என்றால் அந்த அன்பினுடைய குணாதிசயத்தை பார்த்தால் அதிலே சகலமும் அடங்கும். அதை நாம் குறிந்தியர்களை வாசிக்கிறோம், அன்புக்கு பொறாமையில் அன்பு தன்னைத்தான் புகழாது இருமாப்பாயிராது என்று அன்பினுடைய குணாதிசயங்கள் தன்மைகள் எல்லாவற்றையும் நாம் பார்க்கிறோம். நாம் இங்கே பார்க்கிறோம் ஆறாம் வசனத்திலே இச்சை அடக்கத்தோட 5 வசனத்திலே வாசிக்கிறோம், விசுவாசத்தோட தைரியம் தைரியத்தோட ஞானம். திருமணத்திலே ரிசப்ஷன் வரும்பொழுது வரவேற்பு விழாவிலே கேக் ஒட்டுவார்கள். அந்த கேக்கிலே முதல் தட்டு 2ஆம் தட்டு 3ஆம் தட்டு என்று இருக்கும். அதுபோல நாம் இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளலாம். கீழே இருக்கக்கூடிய அந்த பெரிய அளவிலே உள்ளதான அடித்தட்டில் உள்ளதான கேக், அதை நாம் நம்முடைய விசுவாசம் தைரியம் ஞானம் இவைகளுக்கு நாம் ஒப்பிடலாம். அது பேஸ், எந்த ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் அடிப்படையான ஒரு காரியம் விசுவாசம். அந்த விசுவாசம் இருந்தாலே தைரியம் அங்கே வந்துவிடும், ஞானம். அடுத்த தட்டிலே நாம் பார்க்கிறோம் ஞானத்தோட இச்சையடக்கம் பொறுமை தேவபக்தி. இச்சையடக்கம் பொறுமை தேவபக்தி, இது 2ஆம் தட்டு அந்த கேக் போல இருக்கிறது. தேவபக்தியோட மேலே இருக்கக்கூடிய காரியம் 2 ஒன்றோடொன்று அதிகமாய் தொடர்புடையது. அது என்னவென்றால் சகோதர சிநேகம், அதன் மேலே அன்பு. அன்புதான் அந்த மகுடமாக விளங்குகிறது. தேவபக்தியினுடைய வெளிப்பாட்டிலே அன்பு அந்த உச்சியிலே உள்ளதான மகுடமாக விளங்குகிறது. அதுக்கு கீழே பார்க்கிறோம் சகோதர சிநேகம். அன்பு நாம் தேவனிடத்தில் வைக்கக்கூடிய அன்பு, மற்றவர்களிடத்தில் வைக்கக்கூடிய அன்பு. ஆனால் நாம் சபை கட்டப்பட வேண்டுமானால் சரீரமாகிய சபையிலே இந்த 2ஆம் அன்புக்கு கீழே உள்ளதான அந்த சகோதர சிநேகம் அதிகமாய் தேவைப்படுகிற அப்படின்னால்தான் பேதுரு அதை இங்கே குறிப்பிடுகிறார். சகோதர சிநேகம் இல்லாத இடங்களிலே ஐக்கியம் கட்டப்பட முடியாது, அங்கே சரீரமாகிய சபை கட்டப்பட முடியாது. பாதாளம் மேற்கொள்ளாத ஒரு சபை, பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாத ஒரு சபை கட்டப்படவே முடியாது. அங்கே பொறாமையும் துர்ச்சகையும் சகல துர்ச்சைகளும் இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். பேதுரு இந்த சகோதர சிநேகத்தை குறித்து அதிகமாக ஒரு உணர்வை பெற்றிருந்தார். ஏனென்றால் அந்த பகுதியிலே அவர் தன்னைத்தானே அதிகமாக அவர் நியாயந்தீர்த்திருக்கிறார், தன்னை சோதித்து பார்த்திருக்கிறார். அதை நான் 1 பேதுருவிலே நான் வாசிக்கிறோம். 1 பேதுரு 1 அதிகாரம் அதிலே அவர், நாம் வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டோம், வெள்ளினாலும் பொல்லினாலும் மீட்கப்படாமல் அந்த குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, வெளியேறப்பட்ட ரத்தத்தினால் மீட்கப்பட்டீர்கள் என்று சொல்லி 18-19 வசனங்களிலே நம்முடைய மீட்பை குறித்து அவர் சொல்லுகிறார், அல்லது நம்முடைய ரட்சிப்பை குறித்து அவர் சொல்லுகிறார். அதற்காகவே இயேசு இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். நம்முடைய விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரில் எழுப்பினார். நாம் மீட்கப்பட்டது மட்டுமல்ல, நமக்கு விசுவாசமும் தைரியமும் ஆண்டவர் மேல் இருக்க வேண்டும் என்பதற்காக இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார் என்று 21ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அதை சொல்லிவிட்டு, ஆகையால் ஏன் நான் மேலே உள்ள அந்த மீட்பை குறித்தும் விசுவாசம் நம்பிக்கை குறித்தும் சொன்னேன் என்று சொன்னால், இந்த 22ஆம் வசனத்திலே ஆகையால் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால் என்று சொன்னால் மேலே என்ன கூறப்பட்டிருக்கிறது என்பதை பார்ப்பது நலமாயிருக்கும். ஆகையால் நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறபடியால், இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கிறபடியால், எழுந்தபடியால் அந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மூலமாக உங்களுக்கு ஒரு விசுவாசமும் நம்பிக்கையும் உண்டாகியிருக்கிறது. ஆகவே இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் 22ஆம் வசனத்தில் சொல்கிறார், ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டபடியினால், சுத்தமாக்கி கொண்டவர்களாக இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். இந்த வசனத்திலே அந்த இரண்டு காரியங்களும் அவர் கொண்டு வந்து விட்டார். சகோதர சிநேகம், அன்பு, இரண்டையுமே இங்கே கொண்டு வந்து விட்டார். ஆனால் இந்த சகோதர சிநேகம் எப்படி நமக்கு உண்டாகும் என்று அவர் சொல்லுகிறார். இந்த வசனத்திலே நாம் கீழ்ப்படிந்து ஆத்மாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களா இருக்கிறபடியால், ஒரு சுத்தமான இருதயத்தில்தான் அந்த சகோதர சிநேகம் வெளிப்படும். பிரியமானவர்களே, மாயமற்ற சகோதர சிநேகம். அநேக சமயங்களிலே நாம் சகோதரர்களை நேசிக்கிறோம், ஆனால் அதிலே கொஞ்சம் மாய்மாலம் அல்லது மாயம் அங்கே வந்து விடுகிறது. ஆகவேதான் மாயமற்ற சின்சியர், மாயமற்ற விசுவாசம் என்று பார்க்கிறோம், மாயமற்ற அன்பு என்று பார்க்கிறோம். இங்கே மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி நாம் ஆத்மாவை சுத்திகரிக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்படி நாம் சுத்திகரித்துக் கொண்டால் ஊக்கமாய் நாம் சகோதரத்திலே அன்பு கூற முடியும். கீழே சொல்லுகிறார், நீங்கள் அழிவுள்ள வித்தினாலே அல்ல. அழிவுள்ள வித்து என்று சொன்னால் அதற்கு ஒரு உதாரணத்தையும் சொல்லுகிறார். 24 வசனத்திலே வாசிக்கிறோம், புல், அந்த புல்லுக்கு இருக்கக்கூடிய விதை அழிவுள்ள ஒரு விதை. அந்த புல் முளைத்து அந்த புல்லுக்கு மேலே ஒரு சின்ன வெள்ளை பொட்டு போல இருக்கும். எத்தனை பேர் நீங்களுடைய புல்லினுடைய பூவை பார்த்திருக்கீர்கள் என்று தெரியவில்லை. மல்லிகைப்பூ, கனகாம்பரம் பூ, ரோஜா பூ, இதெல்லாம் நன்றாய் நாம் கவனித்திருக்கிறோம். ஆனால் ஒரு புல், அதன் மேல இருக்கக்கூடிய ஒரு பூ, ரோஜா பூவுக்கும் இந்த புல்லின் மேல் உள்ள பூக்கும் வித்தியாசம் உண்டு. ரோஜா செடிக்கு ஒரு ஸ்டெம், ஒரு தண்டு இருக்கிறது, அது மிகவும் வலிமையாக இருக்கும். ஆனால் இந்த புல்லிற்கு ஒரு தண்டு என்பதே கிடையாது, அது இலையை போலதான் இருக்கிறது. அந்த புல் இருக்கிறது, அந்த புல்லுக்கு இருக்கிறது அழிவுள்ள வித்து. அந்த புல் எவ்வளவு நாட்கள் இருக்கும்? நாம் வாசிக்கிறோம், அந்த புல் உலர்ந்த உடனே அந்த பூ உதிர்ந்து போய் விடுகிறது. அந்த புல்லை பிடிக்கத்தக்கதான சக்தி கூட அந்த புல்லுக்கு இல்லை. பூவை பிடித்து வைக்கத்தக்கதான சக்தி கூட அந்த புல்லுக்கு இல்லை. கொஞ்சம் அந்த புல் பலவீனமாகும் பொழுது, உலரும் பொழுது அந்த பூ உதிர்ந்து விடுகிறது. அந்த புல் என்ன என்று நாம் வாசிக்கிறோம், மாம்சம் எல்லாம் புல்லை போல இருக்கிறது. நாம் மாம்சமானவர்களை தான் நாம் இருந்தோம், ஆவிலே ஜீவன் இல்லாதவர்களா இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது என்று சொன்னால், இந்த புல்லை போல எளிதாய் உலர்ந்து போகக்கூடிய, சின்ன பிரச்சனை வந்தாலே வாடி வதங்கி விடுவோம். அந்த பூ என்னவென்றால் நம்முடைய ஈகோ. அதைத்தான் இங்கே நாம் மகிமை என்று வாசிக்கிறோம். மனுஷனுடைய மகிமை, மனிதனுடைய ஈகோ. சில பேருக்கு தன்னுடைய வேலையை குறித்து ஒரு ஈகோ இருக்கிறது, சில பேருக்கு குடும்ப வம்சத்தை குறித்து ஈகோ இருக்கிறது, படிப்பை குறித்து ஒரு ஈகோ இருக்கிறது, தங்களுடைய சரீர கட்டமைப்பை குறித்து ஒரு ஈகோ இருக்கிறது, தங்களுடைய ஊரை குறித்து ஒரு ஈகோ இருக்கிறது. இப்படி பல விதங்களிலே நாம் அதை நாம் வகையிடலாம். அந்த ஈகோ மகிமை, அந்த மகிமை பாருங்கள், அந்த மனிதனுக்கு கொஞ்சம் கஷ்டம் வந்து விட்டால், ஒரு வியாதி வந்து விட்டால், பலவீனம் வந்து விட்டால், அல்லது தமிழிலே சொல்லுவார்கள் நொடிச்சு போயிட்டான், நல்லா இருந்தான் அப்படின்னா நிறைய பூ இருந்துச்சு இந்த ஆளுக்கு, ஆனால் இப்பொழுது நொடிஞ்சு போயிட்டான், அந்த பூ எல்லாம் உதிர்ந்து விட்டது, ஈகோ எல்லாம் போய்விட்டது. பிள்ளைகள் அம்மா பார்த்து சொல்லுகிறாங்க, அப்பா எப்படி இருந்தா தெரியுமா, எத்தனை பூ வச்சிருந்தா தெரியுமா, எல்லாம் போயிடுச்சு, நீதான் அந்த குடும்பத்தை மீண்டுமா இந்த இடத்துக்கு கொண்டு வரணும், அந்த பெருமையை கொண்டு வரணும் என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மாம்ச வாழ்க்கையாய், மாம்சமாய் இருந்த நமக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார், அந்த அழிவுள்ள வித்துக்கு பதிலாக அழிவில்லாத வித்தை அங்கே கொடுத்திருக்கிறார். அழிவில்லாத வித்து, அதை நாம் வாசிக்கிறோம், என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகி அழிவில்லாத வித்து. அதன் மூலமாய் அவர் நம்மை மறுபடியும் பிறக்க வைத்திருக்கிறார். இப்பொழுது பக்கத்திலே பெரிய ஒரு மரம் இருக்கின்ற வைத்துக்கொள்வோம். சில மரங்கள் எல்லாம் எத்தனையோ ஆண்டுகளாக உயிர் வாழ்கிறது. கூகுளில் நீங்கள் தேடினால் அதிக ஆண்டுகள் உயிர் வாழக்கூடிய மரம் என்று சொன்னால் ஒரு மரம் கலிபோர்னியாவில் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அந்த மரத்திற்கு பெயர் மெத்தூசலா என்று பெயரிட்டிருக்கிறார்கள். 4700 ஆண்டுகளாக அந்த மரம் அங்கே இருக்கிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த மரத்தை யாரும் வெட்டிவிடக்கூடாது என்பதற்காக அங்கே சிக்கிட்டே செல்வதற்கு அனுமதி மிகவும் மறுக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல பெரிய மரம், என்றென்றைக்கும் நிற்கக்கூடிய மரம், அது 4700 ஆண்டுகள் இருந்தாலும் அந்த மரம் கூட விழுந்துவிடும். ஆனால் நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், என்ன சொல்கிறார், புல்லை போல இருந்த நீ இந்த மரத்தை போல என்றென்றைக்கும் நிற்கக்கூடியதான வேத வசனத்தினுடைய அந்த வித்து அது உனக்குள்ளாக இருந்து நீ ஒரு ஜீவனுக்கு ஏதுவாக நீ முளைத்திருக்கிறாய். மீண்டும் ஆய் சொல்லுகிறார், 25 வசனத்திலே, கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அந்த வசனத்தினாலே நாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த வசனம் தான் நான் விதையாக பெற்றிருக்கிறேன். புள்ளினுடைய விதை எங்கே? இந்த பெரிய மரம், என்றென்றைக்கும் நிற்கக்கூடிய மரத்தினுடைய விதை எங்கே? தேவனுடைய வார்த்தை. அப்படி இருக்கிறபடியால், 2 அதிகாரத்திலே சொல்லுகிறார், அப்படி இருக்கிறபடியால் இப்படி தேவன் நம்மிடத்தில் எவ்வளவோ அன்பை காண்பித்து, தயையை காண்பித்து, நன்மையை காண்பித்து, ஆகவேதான் வாசிக்கிறோம், இப்படி இருக்க கர்த்தர் தயையுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால். பேதுரு அதை ருசி பார்த்திருக்கிறார், கர்த்தருடைய தயையை ருசி பார்த்திருக்கிறார். ஆண்டவர் பேதுரு எவ்வளவோ பின்மாற்றம் அடைந்து ஆண்டவரை மறுதளித்து இவரை எனக்கு தெரியாது என்று சபிக்கும் சத்தியமனும் தொடங்கிய பொழுதும் ஆண்டவர் மீது காண்பித்த அன்பு, தயை, அதை பார்த்த உடனே அவர் சொல்லுகிறார், ஆகவேதான் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் அவர் மீது உங்கள் பாரத்தை எல்லாம் வைத்து விடுங்கள். பேதுரு ஒரு நாளிலே ஆண்டவர் விசாரிக்கிற ஆண்டவர் பேதுரு இடத்திலே வந்தார். அவருடைய பசியை ஆற்றுவதற்கு கரி நெருப்பை போட்டு அவருக்கு மீனை கொடுத்து அவரை விசாரித்தார். விசாரிக்கும் பொழுது இவருடைய பாரங்கள் எல்லாம் அவர் போட்டு விட்டார். அந்த நேரத்திலே அவருடைய தயை அவர் ருசி பார்த்திருக்கிறார். கர்த்தருடைய தயை நம்முடைய வாழ்க்கையில, கர்த்தருடைய தயை நாம் ருசி பார்த்திருக்கிறோமா பிரியமானவர்களே? எப்படி இருந்த புல்லை போல இருந்த நாம், பூவெல்லாம் உதர்ந்து ஒன்றும் இல்லாத இருக்கக்கூடிய நமக்கு தேவன் ஒரு பெரிய என்றைக்கும் நிற்கக்கூடிய உருச்சத்தை போல உள்ள விதையை நமக்கு கொடுத்து இருக்கிறபடினாலே இரண்டாம் வசனத்தை சொல்லுகிறார், சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு. இதெல்லாம் ஒழிப்பதற்கு ஒரு மருந்தையும் சொல்லுகிறார். அது என்ன மருந்து என்று சொன்னால், களங்கமில்லாத ஞானப்பால், அதன் மேலே வாஞ்சியாயிருங்கள். ஆம் பிரியமானவர்களே, மேலே சொல்லப்பட்டதான சகல துர்க்குணத்தையும் நம்முடைய வாழ்க்கையில ஒழித்து விட வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஒரு பாலை குடித்துக் கொண்டே இருக்க வேண்டும். களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். அதிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால், புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல, புதிதாய் பிறந்த குழந்தைக்கும் ஒரு 3 மாதம் 5 மாதமான குழந்தைக்கும் என்ன வித்தியாசம் பிரியமானவர்களே? புதிதாய் பிறந்த குழந்தை பால் குடிக்கும் உடனே, கொஞ்ச நேரமாக உடனே அழுகும், திரும்பி பால் குடிக்கும், கொஞ்ச நேரம் ஆனோடனே அது டைஜஸ்ட் ஆகிவிடும், அது ஜீர்ணித்து விடும், உடனே அழுகும். அது போல வாஞ்சியாருங்கள் என்று சொல்கிறார். ஆனால் அதே குழந்தை வளர வளர பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 10-15 தடவை பால் குடித்த குழந்தை இப்பொழுது ஒரு நாளைக்கு 4 முறை குடித்தாலே போதும். ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் நிறைய பால் குடித்து விடுகிறது, அது வயிற்றிலே தங்கி அது அதற்கு ஊட்டச்சத்தை கொடுக்கிறது. ஆனால் புதிதாய் பிறந்த குழந்தை, தேவனுடைய வார்த்தை, ஆகவே தான் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், அவருடைய வார்த்தை இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் உடனே தன்னுடைய வார்த்தை, ஐயோ நான் கேட்ட வார்த்தை ஜீர்ணித்து விட்டது, எனக்கு இப்பொழுது மீண்டுமாய் வார்த்தை வேண்டும். ஆகவே தான் மத்தேயு 4:4 வாசிக்கிறோம், அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆண்டவரே, ஒவ்வொரு கணமும் என்னுடைய தேவையில் உள்ள நேரம் எல்லாம் உடைய வார்த்தையை நான் பருக வேண்டும். அதைத்தான் இங்கே நான் வாசிக்கிறோம். 2 வசனத்திலே நாம் எடுத்துக்கொள்வோம், சகல துர்க்குணம். துர்க்குணம் என்று சொன்னால் நற்குணம், துர்க்குணம், எல்லா குணங்கள் கெட்ட குணங்களையும் போட்டு அதற்கு ஒரு பெயரை கொடுக்கிறார், அதுதான் துர்க்குணம். நற்கீர்த்தி, துர்க்கீர்த்தி என்று பார்க்கிறோம், அது போல துர்க்குணம். என்னென்ன துர்க்குணங்கள் என்று சொன்னால் கீழே பட்டியலிடுகிறார், கபடம், வஞ்சகம், பொறாமை, புறங்குறுதல். இந்த 4 குணங்களுமே சகோதர சிநேகத்துக்குள்ளாக அது ஒரு தடையாக வரக்கூடிய தன்மைகள், குணங்கள். இதை நாம் ஒழிக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஏனென்றால் பேதுரு தன்னுடைய வாழ்க்கையிலே இவளை அவர் கண்டிருக்கிறார், அவைகளை பார்த்து அவளை ஒழித்திருக்கிறார். சகலவித கபடம், கபடம் என்று சொன்னால் டிசீட் அல்லது ஒரு விதமான மாய்மாலம், அதான் கபடம், கபடு. நாம் கலாத்தியர்லே ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம், ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம், பேதுருக்கு நடந்த ஒரு சம்பவம். கலாத்தியர்லே நாம் வாசிக்கிறோம் 2 அதிகாரம், கலாத்தியர் 2:13. இங்கே 12 வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம், யாக்கோபினிடத்திலிருந்து சிலர் வருகிறதற்கு முன்னே ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்கிறது. அந்த கான்ஃபரன்ஸ் அது ஒரு வேறொரு எருசலேமில் இல்லாதபடி வேறொரு ஊரில் நடக்கிறது. அங்கே நாம் பார்க்கிறோம் புரஜாதியார்கள்லாம் வந்திருக்கிறார்கள் அந்த கான்ஃபரன்ஸுக்கு. எருசலேமிலிருந்து அந்த கான்ஃபரன்ஸை பார்ப்பதற்காக சில யூதர்களும் வரப்போகிறார்கள். அதுக்கு முன்பதாக அங்கே பேதுரு அந்த கான்ஃபரன்ஸுக்கு போயிருக்கிறார். அங்கே போயிருக்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறார், ஏனால் பேதுருக்கு ஏற்கனவே ஆண்டவர் கொர்நேலி வீட்டிலே ஒரு அனுபவத்தை கொடுத்தார், ஆகவே புரஜாதியாரை அவர் சகோதரராக ஏற்றுக்கொண்டார். இப்பொழுது அந்த புரஜாதியரெல்லாம் பார்த்து சொல்கிறார், நீங்கள் புரஜாதியர் என்று நினைக்க வேண்டாம், நீங்கள் யூதர்களே என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறீர்கள், நான் உங்களுடைய சகோதரர் என்று சொல்லி ஒவ்வொருவரையும் கட்டி அரவணைத்து முட்டமிடுகிறார், அவளோடு கூட ஐக்கியப்படுகிறார், சாப்பிடுகிறார். இப்பொழுது எருசலேமிலிருந்து மற்ற யூதர்கள் வருகிறார்கள், எருசலேமிலிருந்து வருகிறார்கள். வந்த உடனே அவர் என்ன செய்கிறார், 12 வசனத்தில் அவர்கள் வந்த போதோ விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். எல்லாருக்கும் ஆச்சரியம், இப்பதானே நம்ம பிரதர் சொன்னாரு கட்டி பிடிச்சாரு, இப்ப அப்படியே ரொம்ப விலகி போறாரே, யாருன்னு தெரியாது போல அப்படியே விலகுகிறார். உங்களுக்கு ஒரு சின்ன தம்பி இருக்கிறான்னு வைத்துக் கொள்வோம். அந்த தம்பியை கூட்டிக் கொண்டு வெளியே போகிறீர்கள். வெளியே போகும்பொழுது அந்த தம்பிகிட்டே மிட்டாயை வாங்கி கொடுக்கிறீர்கள் அல்லது கேக் வாங்கி கொடுக்கிறீர்கள். உங்களுடைய அன்பை அதிகமாய் அவனுக்கு தெரியப்படுத்துகிறீர்கள். நீதான் எனக்கு தம்பி, உன்னை நான் அதிகமாய் நேசிக்கின்றான் சொல்லுகிறீர்கள். அங்கிருக்கும்போது உங்கள் பக்கத்து வீட்டுக்கார சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறவர் ஒரு திடீர்னு வருகிறார். வந்த உடனே நம்மள எங்க அடிச்சு விடுவாங்கன்னு சொல்லி உங்க தம்பியை விட்டுட்டு நீங்க விலகி போயிட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? நடுரோட்ல விட்டுட்டு நீங்க அப்படியே கடைக்கு போற மாதிரி போய் மறைஞ்சிட்டீங்க, எப்படி இருக்கும் அந்த தம்பிக்கு? என்னடா இப்பதானே என்ன இவ்வளவு நேசிச்சேன்னு சொன்னாரு, எனக்கு அது வாங்கி கொடுத்தாரு இது வாங்கி கொடுத்தாரு, இப்ப அந்த அந்த பக்கத்து வீட்டுக்கார அந்த உங்க தம்பியை போட்டு திட்டுறாரு, நீங்க நம்மளை திட்டாம இருந்தா சரினு சொல்லி ஒளிந்து கொடுக்கிறீர்கள். அது போல ஒரு சூழ்நிலை தான் பிரியமானவர்களே. இங்கே புறஜாதியாரான அந்த விசுவாசிகள் ஒருவேளை தம்பியை போல உள்ளதான சகோதரர்கள் இப்பொழுது எருசலேமிலிருந்து அந்த இதுரெல்லாம் வரும்பொழுது அவர் என்ன சொல்கிறார்? 13 பேதுரு என்ன செய்கிறார்? பேதுரு அவளை விட்டு விலகுகிறார், அவளை டிஸ்ஓன் பண்ணுகிறார். எனக்கு உங்க சொந்தக்காரன் கிடையாது, யார் இவங்க, கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, நான் ஒன்றும் அவங்களோட அந்த அளவுக்கு நான் மூவ் பண்ணல, நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப்அப் பண்றேன் என்று அந்த இடத்துல ஒரு கபடு உண்மை அல்ல, ஒரு சின்சியர் லவ் அங்க இல்லை, மாயம் என்ன ஆரம்பித்து விட்டார். அடுத்த வசனத்திலே வாசிக்கிறோம், 13 வசனத்திலே, மற்ற யூதரும் அவனுடனே கூட மாயம் பண்ணினார்கள், அவருடைய மாயத்தினாலே பர்னபாவும் இழுப்புண்டான். பாத்தீங்களா, மாயம், ஒரு சகோதரனுடைய மாயத்திற்கு எவ்வளவு பவர் இருக்கிறது, எவ்வளவு சக்தி இருக்கிறது, மற்றவர்களையும் இழுக்கக்கூடிய சக்தி. ஆகவே நாம் எவ்வளவு கவனமா இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. சின்ன மாயமாலம், மாயம் பண்ணுவது, டிசிட். புது தமிழ் மொழிபெயர்ப்பு வேதாந்தத்தில் நீங்கள் பார்த்தால் பேதுரு அங்கே பொய் முகக்காரராய் மாறிவிட்டார் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஆகவே நாம் வாயை திறந்துதான் பொய் பேச வேண்டும் என்று அல்ல பிரியமானவர்களே, முகத்திலேயே நாம் பொய்க்காரர் பொய் முகத்தை வைத்துக் கொள்ள முடியும். எல்லாரும் சந்தோஷப்பட்டு சிரித்து விட்டு இருக்க முடியும். திடீரென்று யாரும் வந்தவுடனே அவர்கள் யாருன்னு தெரியாதபடி நாம் நடிக்க முடியும், முகம் அப்படியே மாறுபட முடியும். பொய் முகக்காரராய் சகோதர சிநேகத்திற்கு இருக்கக்கூடிய பெரிய ஒரு தடை, ஒரு விதமான கபடு, ஒரு விதமான மாயம். அப்படியே இவங்க வந்துட்டாங்கன்னா அவங்களோட தான் அங்க இருக்கிறவங்க மாதிரி ஒரு ஒரு பாசாங்கு. தமிழ் வேதாமத்தில் எதுவும் போடப்பட்டிருக்கிறது பாசாங்கு, நடிப்பு. இந்த டிசீட் என்பது இந்த வார்த்தைக்கு அர்த்தம் பாசாங்கு செய்வது, நடிப்பது. அதை பவுல் எப்படி பார்க்கிறார்? அவர் பவுல் 11 வசனத்தில் சொல்லுகிறார், அவன் மேல் குற்றம் சுமந்ததினால் நான் முகமுகமாய் அவனோட எதிர்த்தேன். சரி, மாயம் பண்ணுகிறார். அங்கே அந்த சகோதர சிநேகம் அதில் சோதிக்கப்படுகிறார். புறஜாதியாரன சகோதரர்களிடத்திலே அவர்களை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் வேறு ஒருவர் வரும்பொழுது அந்த நேசம் இப்பொழுது மறைந்து விட்டது, மாயமாகி விட்டது, அது ஒரு மாயம் என்று எண்ணுகிறார்கள். மாயமாலம் அது போகட்டும். இப்பொழுது பேதுரு என்ன சொல், பவுல் என்ன சொல்கிறார்? முகமுகமாய் நான் எதிர்த்தேன். எண்ணி பாருங்கள், சுற்றிலும் பேதுரை, பேதுரு பெரிய அப்போஸ்தலர், அவருக்கு பக்கத்திலே பர்னபா, உடன் ஊழியர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். எல்லாரும் ஸ்பிரிச்சுவல் ஜெயன்ஸ். ஆதி காலத்தில் இயேசுவோடு கூட இருந்த பேதுரு ஸ்பிரிச்சுவல் ஜெயன்ஸ். இன்னும் யாரெல்லாம் சிஷ்யர்கள் அங்கே இருந்தாலும் என்று தெரியவில்லை. ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்ததை பார்க்காதவர், இயேசுவோடு கூட இல்லாதவர், ஜூனியர் அப்போஸ்தலர் பவுல் வருகிறார். பவுல் எல்லார் முன்னாகவும் பேதுருவை எதிர்த்து அவர் கடிந்து கொள்கிறார், திட்டுகிறார். அப்பொழுது பேதுரு எப்படி இருந்திருப்பார் என்று எண்ணிப்பாருங்கள். அப்படியே வெக்கத்திலே அவர் தலையை குனிந்திருப்பார். ஒரு பக்கம் இப்படி நான் செய்து விட்டேனே, அதுவும் அல்லாமல் இப்பொழுது வெட்கத்தின் மேல் வெட்கம், மானத்தின் மேல் மானம் வாங்குறபடி இவரை எல்லார் மேலும் இப்படி கத்துறாரு, கொஞ்சம் தனியா கூப்பிட்டு சொல்லியிருக்கலாமே என்று சொல்லி அவர் அப்படியே முகத்தை தொங்க போட்டுக் கொள்கிறார். இப்பொழுதுதான் பிரச்சனை ஆரம்பம். இப்பொழுது பவுலை நேசிக்கக்கூடிய நேசம் பேதுருக்கு எவ்வளவாய் அது சிதைக்கப்பட்டிருக்கும், எவ்வளவாய் அது தடுமாறி இருக்கும். இவரை இனிமே அவாய்ட் பண்ணிடலாமா? இவர்கிட்ட போய் நம்ம ஆலோசனை கேட்கலாமா? வேண்டாமா? வேண்டாம், அப்படியே ஒதுக்கிடுவோம். எதுவும் நடக்காதபடி நம்ம அப்படியே ஒதுங்கி இருப்போம். அவராக கேட்டால் நம்ம சொல்லுவோம். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறதா பிரியமானவர்களே? நம்மை முகமுகமாக எதிர்த்த சகோதரர்கள், கடிந்து கொண்ட சகோதரர்களை நாம் எப்படி பார்க்கிறோம்? அல்லது அவர்களை நாம் தவிர்த்து விடுகிறோமா? இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி போயிடலாம், வேண்டாம், இந்த சபையை வேண்டாம் என்று விலகினவர்களும் உண்டு. நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன், கடைசியாக உங்களை கடிந்து கொண்டவர்கள், கடைசியாக உங்களை திருத்தினவர்கள் யார் என்று உங்களால் நினைத்து பார்க்க முடிகிறதா? இல்லை என்றால் நீங்கள் பரிசுத்தவான், எந்த குறையும் இல்லாத பூர்ணவானா இருக்கிறீர்கள். ஒன்று அப்படி இருக்கலாம், அப்படி இருந்தால் தேவனுக்கு மகிமை. ஆனால் அப்படி உங்களை திருத்துவதற்கு நீங்கள் சகோதரர்களுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கிறீர்களா? அப்படிப்பட்ட சகோதரத்துவமே இல்லாமல் இருக்கிறீர்களா? பிரியமானவர்களே, சகோதர சிநேகம் என்று சொன்னால் சகோதரத்துவம், பிரதர்ஹுட். என்னை கடந்து பேசுங்க பிரதர், நான் சந்தோஷமா நான் ஏற்றுக்கொள்கிறேன். கொஞ்ச காலம் அது துக்கமாய் காணும், ஆனால் அது நீதியாகிய கனியை தரப்போகிறது. ஆகவே அது நல்லதுதான். சிச்சை, கடிந்து கொள்ளுதல், கடிந்து கொள்ளுதலை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்கம் இருக்கிறதா? பவுல் எவ்வளவாய் போராடி இருப்பார் என்று நினைப்பார்கள். அன்று இரவு யார் வீட்டிலையாவது போய் தங்க வேண்டி இருந்திருக்கும். அங்கே புரஜாதியருடைய வீட்டில்தான் அன்னைக்கு பவுல் பேதுருக்கு தங்குவதற்கு படுக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணி இருந்திருப்பாங்க. அன்னைக்கு அங்க போக வேண்டி இருந்திருக்கும். அங்க போய் அவரை எப்படி ஃபேஸ் பண்ணிருக்க முடியும்? அவர் அவருடைய மனைவிட்ட சொல்லியிருப்பார், இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்து போயிடுச்சுமா பேதுரு அப்போஸ்தலனுக்கு. பவுல் இப்படி ரொம்ப அவரை கடிந்து கொண்டு, எல்லார் முன்னாடி ரொம்ப கடிந்து கொண்டு, எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு என்றெல்லாம் சொல்லியிருப்பார். அங்கேயும் பேதுருக்கு ஒரு தலைக்குனிவு. இதற்கெல்லாம் பவுல் தான் காரணம் என்று சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது அவர் சத்தியத்திற்கு கீழ்ப்படைந்து தன்னுடைய ஆத்மாவை அவர் சுத்திகரித்துக் கொள்கிறார். ஒன்னு பேதுருலே நான் வாசித்தது போல அவர் சுத்திகரித்துக் கொள்றபடினாலே அவர் இரண்டு பேதுருலே பவுலை அப்ரிசியேட் பண்ணி சொல்லுகிறார். அவர் எழுதின காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். பவுலை குறித்து மிகவும் உயர்ந்த ஒரு சர்டிபிகேட்டை கொடுத்து விட்டார். எப்படி நேசித்தார் பிரியமானவர்களே? அவர் அப்போஸ்தலன் இருந்தபடினாலே தானாகவே அந்த நேசம் வந்து விட்டதா? இல்லை, அவருடைய உள்ளத்திலே இந்த துர்ப்பணங்களாகிய கபடு, வஞ்சகம், பொறாமை. இந்த கபடு வஞ்சகம் வந்தவுடனே, ஒரு பொறாமை வந்தவுடனே இப்பொழுது அவரை பற்றி மற்றவர்களிடத்திலே ஒரு தவறாய் பேசுவது வெளிப்படையா அல்ல. ஆனால் நல்ல நல்ல பிரதர் தான் பிரதர், ஆனால் இந்த விஷயத்துல கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் பிரதர். அது போதும், புறங்கூறுதல். அந்த சகோதரை பற்றி மற்றவர்களிடத்திலே கொஞ்சம் 6 அடி இருக்கிறார் என்று சொன்னா ஒரு 5.5 அடி தான் இருக்காரு பிரதர். 6 அடி நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, 5.5 தான் இருக்கிறார் பிரதர். அப்படி நீங்க நினைச்சிடாதீங்க, அவர் முழுசா நம்பிடாதீங்க என்று ஒரு சின்ன காரியத்தை நாம் அந்த விஷத்தை ஊட்டி விடுகிறோம். புறங்கூறுதல், கிரட்ஜ். ஆங்கிலத்திலே ஒரு மொழிபெயர்ப்பில் கிரட்ஜ் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த சகோதர மேல எப்போதுமே ஒரு கிரட்ஜ் இருக்கத்தான் செய்கிறது. வெளிப்படையா இல்லை, அந்த சகோதரன் தான் வெளிப்படையா நான் பேசுகிறது இல்லை. கொஞ்சம் கவனமாக இருந்து உள்வாங்கி கொண்டு, கொஞ்சம் இருதயத்தை சுருக்கி கொண்டு. ஆனால் இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து பவுல் தன்னை அவர் கழுவி கொண்டார். இன்னொரு அனுபவத்தை நாம் வாசிக்கிறோம். யோவான் என்ற சுவிசேஷம் கடைசி அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். யோவான் 21 அதிகாரம். சகோதர அன்பிலே அங்கே பேதுரு சோதிக்கப்பட்ட இடத்தை நாம் பார்க்கிறோம். யோவான் 21 அதிகாரத்திலே அவர் பின்மாற்றத்திலிருந்து மீன் பிடிக்கும் பொழுது இயேசு வந்து அவரை சந்தித்தார். பழையபடி மீன் பிடிக்கும் தொழிலுக்கே போய்விட்டார்கள். இப்பொழுது இயேசுவை வந்து சந்திக்கிறார்கள். இயேசு அவர்களை உற்சாகப்படுத்தி அங்கே கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை அங்கே அதிகமாய் ருசிக்கிறார். இயேசு வந்து அவர்களுக்கு பசிக்கு மீன் வறுத்து கொடுக்கிறார், அப்பத்தை கொடுக்கிறார். முதல்ல சாப்பிடுப்பா, அதுக்கப்புறம் நம்ம பேசலாம் என்று நன்றாக அவரை உற்சாகப்படுத்தி, அதுக்கு அந்த உற்சாகப்படுத்தின பிறகு நடக்கக்கூடிய சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். 20 வசனத்திலே வாசிக்கிறோம். பேதுரு திரும்பி பார்த்து, இயேசுக்கு அன்பாயிருந்தவனும் ராபோஜனம் பண்ணுகையில் அவர் மார்பிலே சாய்ந்து. ஏன் இந்த வசனத்தை இங்கே போடப்பட்டிருக்கிறது? ஆண்டவரே உம்மை காட்டிக் கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனுமாகிய சீஷன் பின்னே வருகிறதை கண்டான். ஏன் ஆவியானவர் இந்த வார்த்தைகளை போட்டிருந்திருக்கிறார்? இயேசுக்கு அன்பாயிருந்த, இயேசுவின் மார்பிலே சாய்ந்திருந்த அந்த யோவான் மேல் பேதுருக்கு ஒரு சின்ன ஒரு பொறாமை. ஆங்கிலத்தில் என்வி என்று சொல்வார்கள், அல்லது ஜலசி என்று சொல்வார்கள். அவருக்கு கிடைக்கிறது நமக்கு கிடைக்கவில்லையே. இப்பொழுது இயேசு என்ன சொல்கிறார்? யோவானை பார்த்து, பேதுருவை பார்த்து சொல்லுகிறார். 18 வசனத்திலே, நீ இளவு வயதுள்ளவனா இருந்த போது உன்னை நீயே அரை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களில் நடந்து திருந்தாய். முதிர் வயது உள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொன்னு ஒரு அறையை கட்டி என்று சொல்லி அவர் அவருக்கு சம்பவிக்க போகிற மரணத்தை குறித்து சொல்லுகிறார். 18 வசனத்திலே, இந்த விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். இப்பொழுது பேதுருவுக்கு உள்ளத்தில் என்ன விதமான எண்ணங்கள் ஓடுகிறது? நமக்கு இப்படி இருந்தால் யோவானுக்கு என்ன நடக்க போகிறது? அவரை போட்டு ரெண்டுமே சொல்லவில்லையே, நம்மை மட்டும் இயேசு சொல்லிவிட்டாரே என்று உள்ளத்திலே போய்கொண்டிருக்கிறது. இப்பொழுது பேதுரு இயேசுவை பார்த்து கேட்கிறார். 21 வசனத்தில், ஆண்டவரே இவன் காரியம் என்ன? இவருடைய விஷயம் என்ன ஆண்டவரே? அதான் நீங்க சொல்ல விட்டுட்டீங்களே, என்னை பத்தி சொல்லிட்டீங்க, இவர் எப்படி சாக போறார் அதை சொல்லுங்க. அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றிவா என்றார். அங்கே மீண்டுமாய் ஒரு கடிந்து கொள்ளுதலை கொடுக்கிறார். இப்பொழுது பேதுரு எப்படி சோதிக்கப்பட்டிருந்திருப்பார்? இயேசு இரண்டு பேர் தனக்கு முன்னால் நிற்கிறார்கள், ஒருவரை தூக்கி பேசுகிறார், ஒருவரை இறக்கி பேசுகிறார். நீ மறிக்கப் போகிறாய், நீ சாக போகிறாய், உனக்கு விதமான கஷ்டங்கள் ஏற்பட போகிறது என்று சொல்கிறார். ஆனால் தமக்கு தம்மை நேசிக்கக்கூடிய அந்த சிஷ்யனை பார்த்து ஒன்றும் சொல்லவில்லை. சில சமயத்திலே தேவனுடைய ஞானம் அப்படி இருக்கலாம் பிரியமானவர்களே. இரண்டு பிரதர்ஸ் தான், ரெண்டு பேரும் நல்ல ஆவிக்குரிய சகோதரர்கள் தான், ஒரு அப்போஸ்தலரைப் போல இருக்கக்கூடிய சகோதரர்கள். ஒருவர் பேசுகிறதை ஒருவருக்கு நடக்கப்போகிறதை சொல்லுகிறார், ஆனால் ஒருவருக்கு சொல்லாமல் விட்டு விடுகிறார். அந்த இடத்துல என்ன நடக்கிறது? பேதுரு சோதிக்கப்படுகிறார். யோவான் மேல் ஒரு ஏனென்றால் அடிக்கடி பேதுரு யோவான் யாக்கோபு இந்த மூன்று பேர்களையும் இயேசு கூட்டிக் கொண்டிருந்து சென்றாலும் கூட ஏதாவது வேலை என்று சொன்னால் இரண்டு பேரை மட்டும்தான் இயேசு அனுப்புவார். லூக்கா 22 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 8 வசனம், அவர் பேதுருவையும் யோவானையும் அழைத்து நாம் பஸ்காவை புசிக்கும்படி நீங்கள் போய் அதை நமக்காக ஆயத்த மண்ணுங்கள் என்று சொல்கிறார். பேதுருவும் யோவானையும் எந்தெந்த வேலை எடுத்தாலும் அப்பொழுது இரண்டு பேரும் நெருங்கி வேலையெல்லாம் செய்யும் பொழுது ஒருவர் ஒப்பிட்டு பார்த்துக் கொள்கிறார்கள், கம்பேர் பண்ணி பார்த்துக் கொள்கிறார்கள். நான் முக்கியமானவனா, நீ முக்கியமானவனா? அந்த 22 அதிகாரத்தில் கீழே வாசிக்கிறோம், அங்கே தனக்குள்ள யார் பெரியவன் என்றதான ஒரு வாக்குவாதம் வந்தது. கண்டிப்பா நான் நினைக்கிறேன், ஒரு பக்கம் பேதுரு, அவருக்கு பின்னாக ஒரு 5-6 சிஷ்யர்கள், இன்னொரு பக்கம் யோவான், ரெண்டு பேருக்குள்ளதான் போட்டி, நீ பெரியவனா நான் பெரியவனா என்று. இப்பொழுது பேதுரு தன்னைத்தானே சோதித்து பார்க்கிறார், யோவானை நானே நேசிக்க முடிகிறதா, இப்படிலாம் ஆண்டவர் சொல்லிவிட்டாரே என்று சொல்லி தன்னைத்தானே கழுவிக் கொள்கிறார். தனக்குள்ளாய் இருக்கக்கூடிய பொறாமையை பார்க்கிறார். அந்த பொறாமை நிமித்தமாய் வரக்கூடிய புறங்கூறுதல், அவரை பற்றி தவறாய் சொல்லக்கூடிய ஒரு சோதனை பார்த்து சொல்லியிருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் அவர் தன்னை கழுவிக் கொள்கிறார். கழுவி அவர் தன்னை சுத்திகரித்து தன்னைத்தானே நியாயத்தீர்த்துக் கொண்டு, ஆகவே தான் பேதுரு எழுதுகிறார், தேவனுடைய நியாயத்தீர்ப்பு முதலாவது தேவனுடைய வீட்டிலே தொங்கும் காலமாயிருக்கிறது. முதலாவது பேதுரு தன்னை நியாயத்தீர்த்துக் கொண்டார். நியாயத்தீர்த்துக் கொண்டபடினாலே இப்பொழுது அவர்கள் பின்னர் எப்படி ஆகிவிட்டார் என்று சொன்னால், அப்போஸ்தலர் 3 வாசிக்கிறோம், ஜெப வலையாக 9 பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். 3 தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். 4 பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்று சொல்கிறார்கள். அங்கெல்லாம் இருவரும் சேர்ந்தே இருக்கிறதை, ஆவியான நினைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எப்படி அது முடிந்தது பிரியமானவர்களே? அந்த பொறாமையிலிருந்து தன்னை கழுவிக் கொண்டார், புறங்கூறுதலிருந்து தன்னை கழுவிக் கொண்டார். ஆகவேதான் சொல்கிறார், கர்த்தர் தய உள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்ததுண்டானால் உங்களை நீங்களே சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, சகோதர சிநேகம் என்பது சபையை கட்டுவதற்கு தேவையான முக்கியமான காரியம். ஒருவேளை சகோதரிகள் என்னெல்லாம் சகோதர சிநேகம் தான் போடப்பட்டிருக்கிறது என்று சொல்லி புதிய ஏற்பாடு முழுவதுமா எங்கெல்லாம் சகோதரர் என்று வருகிறதோ அங்கே சகோதரிகள் மல்ல உள்ள அடங்குகிறார்கள், உள்ளே இருக்கிறார்கள். ஆக சகோதரிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய சிநேகம் சதா நம்மை கழுவிக்கொள்ளே இருக்க வேண்டிய பகுதி. நமக்குள்ளாக கபடு இருக்கிறதா? எதையாவது நம்ம மறைக்கிறோமா, கபடமாய் செய்கிறோமா, அல்லது வெளியரங்கமாய் இருக்கிறோமா, டிரான்ஸ்பரண்டா இருக்கிறோமா, அல்லது மிகவும் நாசுக்காக சில வார்த்தைகளை நாம் சொல்லி ஒருவரை மட்டம் தட்டுகிறோமா? நான் கேட்டிருக்கேன், சகோதரர் பேசுகிறதை கேட்டிருக்கேன், நாசுக்காய் சொல்லுவார்கள், ரொம்ப கிளவரா சொல்லுவாங்க, சொல்லி மட்டம் தட்டுவது. நாம் அப்படி பேசுகிறோமா பிரியமானவர்களே? கபடு, புறங்கூறுதல், மாய்மாலம், புறங்கூறுதல், பொறாமை. ஆண்டவரே, நான் கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை ருசித்து பார்த்ததுண்டானால் இதுல எல்லாம் கழுவிக்கொள்ளுங்கள். நல்ல ஒரு ஆகாரத்தை நாம் சாப்பிடுகிறோம், நல்ல ஒரு பலகாரம் சாப்பிடுகிறோம், நல்ல ருசி, இன்னொன்று பார்த்தா அவளே கசக்குது. நம்ம எதை நாம் ப்ரிஃபர் பண்ணுவோம் பிரிமானலே? இந்த கபடு, துர்க்குணம் எல்லாம் கசப்பான காரியங்கள். ஆண்டவரே, அதுக்கு வேண்டாம். ஆண்டவரே, உண்மை ருசித்த நான் எப்படி இதை போய் நான் ருசிக்க போறேன்? வேண்டாம், எனக்கு இந்த சாப்பாடை போதும், இது நல்ல ருசி உள்ளது, கர்த்தர் தயவுள்ளவர் என்று நான் ருசித்திருக்கிறேன், ஆகவே சதா என்னை கழுவிக்கொள்ளுவேன் என்று நம்மை நாமே கழுவிக் கொள்வோம் பிரியமானவர்களே. சகோதர சிநேகம் என்பது சபையை கட்டுவதற்கும் திவ்ய ஸ்பாவம். பேதுரு தன்னைத்தானே நியாயங்கிறது கொண்டபடினாலே அப்படி அவர் எழுதுகிறார். அவர் தன்னை உயர்த்த முடியாய் அவர் முயற்சித்தார். லூக்கா 22 வாசிக்கிறோம், யார் தலைவன்? அதே பேதுரு 1 பேதுரு 5 எழுதுகிறார், ஏற்ற காலங்களிலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். பேதுரு தன்னை நியாயத்திருக்கிறார், ஆண்டவரே நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உயர்த்திட்டேன், நீங்க என்னை உயர்த்த தான் போறீங்க, பெரிய அப்போஸ்தலனாய்தான் தேவன் பேதுருவை குறித்து சித்தம் வைத்திருந்தார். ஆனால் பேதுரு அதற்கு முன்பாக தன்னை உயர்த்தி விட்டார். ஆகவே தேவனுடைய சித்தம் நாம நம்மை உயர்த்துவது அல்ல பிரியமானவர்களே. ஏற்ற காலத்தில் தேவன் உயர்த்தும்படிக்கு அது அவருடைய காரியம், அவர் உயர்த்திட்டும் உயர்த்தாமல் போகட்டும், அது அவருடைய தீர்மானம். ஆனால் என்னுடைய வேலை என்ன? அவருடைய பலத்த கை என்று சொன்னால் அவர் அனுப்பக்கூடிய சூழ்நிலைகளுக்குள்ளே நான் அடங்கியிருப்பேன் ஆண்டவரே. அந்த அதுதான் பாதுகாப்பான இடம் பிரியமானவர்களே. அவரை பலத்த கை என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு அனுமதிக்கக்கூடிய சூழ்நிலைகள், பேதுருக்கு ஒரு சூழ்நிலை அனுமதித்தார். அவன் நான் வருமளவு உயிரோடு இருந்தால் உனக்கு என்ன, இந்த சூழ்நிலை அது ஒரு பலத்த கை. ஆண்டோடைய கடிந்து கொள்ளுதல், சகோருடைய கடிந்து கொள்ளுதல், தேவன் சில சமயத்திலே நம்முடைய வாழ்க்கையில் சில சூழ்நிலை அனுப்பி நம்மை சிறியவர்கள் போல இருக்க முடியாது உணர வைக்கிறார். அதனுடைய பலத்த பாதுகாப்பு. ஆகவே தேவன் நம்ம ஏற்ற காலங்களில் உயர்த்த முடிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளே நாம் அடங்கியிருப்போம். பேதுரு தன்னைத்தானே நியாயந்தீர்த்து கொண்டது போல நம்மையும் சகோதர சிநேகத்திலே இந்த ஐக்கியத்திலே சதா நம்மை நியாயந்தீர்த்து நம்மை சுத்திகரித்துக் கொள்வோம். சகோதர சிநேகம் அன்பு அப்பொழுது இவளை கூட்டி நாம் வழங்க முடியும். தெய்வீக சுபாவம் நம்மளமாக வெளிப்பட தேவன் உதவி செய்வாராக. ஆமேன்.